மகாபிரிவா சொன்ன மணிக்குட்டி கதையை கேட்டுருக்கோம். பண்டிதலோகமும் ராஜாவும் சேர்ந்து சிந்தாமணிக்குட்டி அப்படின்னு டைட்டில்லாம் கொடுத்து கௌரவிச்சா கூட, அப்பாக்காரர் நீ சுதந்திரமாக இருக்கணும், ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணணும், கும்பினிக்காரன்ட்ட வேலையெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு கண்டித்தார். அதையும் இந்த குழந்தை மனசில் வாங்கிட்டு வாஸ்தவந்தான் அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ள அந்த வித்து ஊறி அப்புறம் விருட்சமாக வளர்ந்த கதையை சொல்கிறேன்னு பெரியவா சொல்லி செகண்ட் பார்ட் சொல்கிறான். அப்பா சமாதானாகி ஊர்க்காரெல்லாம் சொன்னோன்னே ஆற்றுக்கு சேர்த்துக்கிற ஆற்றுக்குள்ள குழந்தைய, அப்புறம் இவர் வளர்ந்து கல்யாணம் ஆகி குட்டி சாஸ்திரிகள் அப்படின்னு இவருடைய சிஷ்யர்கள்லாம் கூப்பிட்ற காலம் வந்தது. அவர் மிடில் ஏஜ் வந்து குடும்ப பொறுப்போட உரத்த நாடு அப்படிங்கிற இடத்துல வாசம் பண்ணிகிட்டு இருக்காராம். வேதாத்தியானம் அத்தியாபனம் எல்லாம் பண்ணிட்டு நித்திய பூஜை அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவாராம். அப்போ அந்த சரபோஜி மகாராஜா இந்த உரத்த நாடுக்கு தன்னுடைய குதிரை சேவகர்களை அனுப்பிச்சு இந்த பிராமணாலெல்லாம் பூஜை பண்ண மந்திராட்சதையை வாங்கிட்டு தலையில் போட்டுண்டு அப்புறம்தான் போஜனம் பண்ணுறதுன்னு ஒன்று வச்சுருந்தானான். இந்த மணிக்குட்டி அவருக்கு ராஜாலாம் ஒரு பொருட்டு கிடையாது, தன்னுடைய பூஜையை அவசர அவசரமாகலாம் பண்ண மாட்டார், அனுஷ்டானங்களெல்லாம் நிதானமாக முடித்து அப்புறம்தான் இந்த அக்ஷதையை கொடுப்பாராம். இதனால் இந்த ராஜாவுக்கு சாப்பாடுக்கு டிலே வச்சான். ஒரு தடவை ராஜா நேராக வந்திருந்தபோது இந்த மணிக்குட்டி சாஸ்திரிகள்கிட்ட கேட்டானான், நீங்கள் அனுஷ்டானம் மெதுவாக முடிக்கிறதுனால எனக்கு சாப்பாடுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டானா, சீக்கிரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னானா, அந்த எல்லார் முன்னாடியும் எதுவும் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவர் ஆஹான்னு விட்டாராம். அவன் அந்தண்ட போனோடனே இவருக்கு தாங்கலையாம், ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியலையாம். இந்த மாதிரி ராஜா வந்து நான் என்ன அடிமையா அப்படின்னு பொண்டாட்டியோடு சேர்ந்து கூட்டின்ட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டாரான். இவனோட சீமையில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு கிளம்பி நடந்து நடந்து அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே திருவையாறு போய் சேர்ந்து தர்மசம்வர்தினி அம்மாவுடைய சன்னதியில் அறம் வளர்த்த நாயகி அல்லவா, அவன் முன்னாடி போய் நின்றுட்டு அழுது அலறி முறையிட்டாரான். இந்த மாதிரி அதே ஒரு ஸ்லோக ரூபமாக இருந்தான். கதீந்திரயாமஹா கதிச்சந்திரயாமஹா சண்டம் புத்தஹா புரையித்தும் பிச்சண்டம். இந்த ஒரு வயத்தை கழுவுறதுக்காக எத்தனை பேரை நான் வந்து இந்திரன் சந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருப்பேன், ஒன்றில் நான் ஸ்தோத்திரம் பண்ணோம் அம்மா அப்படின்னு அம்பாள் மனசில் தைரியத்தையும் தெளிவையும் கொடுத்தாளாம். அப்புறம் நடந்து நடந்து பிச்சை வாங்கிட்டு மகாராஷ்டிரா வரைக்கும் போய் சேர்ந்துட்டாராம். அவ்வளோ ரோஷம். இதில் எனக்கு என்ன ஆச்சரியன்னா அவருடைய மனைவியும் கூட வந்தா. இவர் பிச்சை வாங்கிட்டு போகிறார், பெண்களுக்கு எவ்வளோ சிரமங்கள், ஆனால் கணவனோடு இருக்கிறது தான் தர்மம் அப்படின்னு அவள் கூட போயிருக்கா. அங்கே மகாராஷ்டிராவில் பாஜிராவ் ஸ்ரீமந்தன் அப்படிங்கிறவன் பேஷ்வாவாக இருந்து ராஜாவாக இருக்கான். அந்த அவரோட சபையில் கதாதரி அப்படின்னு அந்த நவ்ய நியாயத்துடைய ஒரு கமெண்ட்ரி கதாதரின்னு அதை எழுதின அந்த கதாதரருடைய வம்சத்தில் வந்த சந்திரநாராயண பட்டாச்சாரியார் அப்படிங்கிற இந்த ஸ்ரீமந்த பேஷ்வாக்கு ஒரு ஆஸ்தான பண்டிதராக இருக்காராம். அவர் இந்த தென் தேசத்துலேருந்து யாராவது வந்தால் அவளெல்லாம் உள்ளே விடுறது இல்லையா, இவளுக்கு தர்க்கமே தெரியாது என்ன பண்டிதன் அப்படின்னு. அப்படி இவர் கேலி பேசுகிறாருன்னு கேள்விப்பட்டு நம்ம மணிக்குட்டி சாஸ்திரிகள், எனக்கு ஒரு பரீட்சை கொடுங்கோ நீங்கள் பார்த்துக்கலாம் என்னுடைய வித்வத்தை அப்படின்னா அவர் பரீட்சை கூட கொடுக்க மாட்டேங்கிறார். அப்புறம் உங்களுக்கு தெற்கத்திக்காரனுக்கெலாம் ஒன்றும் தர்க்கம் தெரியாது, அவர் பரீட்சை கொடுக்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்னாரா அவர். அப்போ நீங்கள் மீமாம்சையிலையாவது ஒரு பரீட்சை கொடுங்கோ அப்படின்னு பரீட்சை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்கன்னாரா இவர். அப்போ சரி அப்படின்னு மீமாம்சையில் ஒரு பரீட்சை கொடுத்தபோது அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டாராம். அந்த பட்டாச்சாரியர் சொன்னாராம், இந்த மீமாம்ச பரீட்சை அதிகாரியாக இருந்தவர் பழமனார் நேரிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர், அதனால் அவர் தெற்கத்திக்காரனுக்கு தெற்கத்திக்காரன் ஏதாவது மார்க்கை போட்டிருப்பா, அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாராம் அவர். அப்போது மனசு சலிக்காமல் இந்த மணிக்குட்டி சாஸ்திரிகள் அந்த பழமனார் நேரிக்காரரே அவர்கிட்டே சொல்லி இந்த ஸ்ரீமந்த பேஷ்வாகிட்டேயே இந்த மாதிரி நான் ஒருத்தன் வந்திருக்கேன், எனக்கு தர்க்கசாஸ்திரம் தெரியும், பரீட்சை கொடுக்க சொல்லுங்கோ, பரீட்சை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்கோ. நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்தாலும் சரி, எனக்கு ஒரு பதவியும் வேண்டாம், ஒரு பொருளும் வேண்டாம், தென் தேசத்துடைய கௌரவத்தை நான் அவங்க நிலைநிறுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஸ்ரீமந்த பேஷ்வா ரொம்ப பண்டிதர்களை ஆதரிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த பட்டாச்சாரியார்கிட்ட, நீங்கள் அவரை பார்த்து தான் ஆகணும், அவர் பெரியவா ஒருத்த வந்திருக்கா அப்படின்னு ப்ரெஸ் பண்ணாராம். அப்போ அந்த பட்டாச்சாரியார் இவரை கூப்பிட்றார். வர வழியில் அந்த மணிக்குட்டி சாஸ்திரி உள்ள வர வழியில் காலை நீட்டுண்டு படுத்துட்டு இருந்தாராம் அந்த பட்டாச்சாரியார். அப்போது மணிக்குட்டி சாஸ்திரிகள் இந்த நியாய வாக்கியங்களே வச்சுட்டு எனக்கு வழிவிடுங்கோ அப்படின்னு பதில் சொன்னார். உடனே அவர் தூக்கி வாரி போட்டு எழுந்துட்டு, உங்களுக்கு எப்படி இந்த நியாயவாதங்கள்லாம் தெரியுறது, நீ நிஜமாகவே தட்சிண தேசமா, எங்கே படித்தேன்னொன்னே, இந்த மாதிரி மணலூர் சீனிவாசையிட்ட நான் படித்தேன், நான் இங்கேருந்து வந்திருக்கேன், இன்ன காரணமாக வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 64 வாதங்களையும் சேர்த்து சேர்த்து சொன்னாராம். அப்போ அந்த பட்டாச்சாரியார் அடியோட மனசு மாறி ரொம்ப கற்றாரை கற்றாரை காமுறுவர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த ஸ்ரீமந்த பேஷ்வாட்ட இந்த மணிக்குட்டி சாஸ்திரிகளை நீங்கள் ஆஸ்தான பண்டிதராக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணி, அந்த மாதிரி அந்த மகாராஷ்டிராவில் இவர் சபையில் இருந்துட்டு தமிழ்நாட்டோட வித்வத் பெருமையை நிலைநாட்டினாராம். இது ஒரு சீன். அடுத்தது இந்த வெள்ளக்காரன் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் இந்த ஸ்ரீமந்த பேஷ்வாவை சிறைப்படுத்தி கான்பூர் பக்கத்தில் கங்கைக்கரையில் ஒரு பேலஸில் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டாக வைக்கிறான். இங்கேருந்து மகாராஷ்டிராலேருந்து கங்கைக்கரை வரைக்கும் நீ நன்னா இருக்கும்போது நான் உன்னோட இருந்தேன், உன்னுடைய ஆதரவு அனுபவித்தேன், நீ கஷ்டப்படும் போது உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி மணிக்குட்டி சாஸ்திரிகள் பிச்சை வாங்கிட்டு கூட கூட போய் அந்த ஹவுஸ் அரெஸ்டில் இருந்த அந்த பேலஸ்லேயே இவர் கூட தங்கிட்டு இவருக்கு வந்து இந்த சிறைவாசத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமான அறிவு விருந்தாக மாற்றினாராம். எவ்வளோ பெரிய மனசு, அந்த ஸ்னேக தர்மம்னா அப்படி பண்ணி காமிச்சிருக்கார். அந்த பேஷ்வா வேண்டாம், நீங்கள் என்னோடய சிரமப்படுறேன்னா இருக்கட்டும் அப்படின்னு அவர் கூட இருந்து அத்தனை 10 வருஷங்கள் அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கார். அப்புறமா இவருக்கு காசிக்கு போயிட்டு வர என்ன கிளம்பி காசிக்கு போகிறார். அங்கே காசியில் அஹோபில பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தாராம். இந்த அஹோபில பண்டிதரோட கதையை பிரிவாக சொல்கிறார். அவர் சொல்கிறா, இந்த நம்முடைய எடுத்துண்ட சப்ஜெக்டு சுதர்மானுஷ்டானம் சுதந்திரம், அந்த அஹோபில பண்டிதரும் அதை நடத்தி காமிச்சிருக்கார், அதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹைதர் அலியோட சபையில் இந்த அஹோபில பண்டிதர் இருந்திருக்கார். அவர் ரொம்ப அந்த ஹைதர் அலி கௌரவமாக வச்சுருந்தானா. அதுக்கப்புறம் அவன் பையன் திப்பு சுல்தான் வந்தபோது, நீங்கள் இப்போ இங்கே சபையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டோன்னே சரின்னு இருக்காராம். ஆனால் அந்த திப்பு சுல்தானுக்கு தன்னுடைய அந்த சமரச பாவம்லாம் போய் தன்னோட மதத்தை விஸ்தாரம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்தபோது இவரை கூப்பிட்டு, எங்களுடைய மதத்தை நீங்கள் எப்போ கௌரவிக்க போகிறீங்கன்னு கேட்டானான். இவர் ஹுசூர் அப்படின்னு சொன்னாராம், ஆற்றுக்கு வந்தாராம், சாயங்காலம் சபைக்கு போகலையாம், அவர் எங்கேன்னு பார்த்துனுவான்னு நினச்சா வீட்டில் இல்லையாம். இந்த அஹோபில பண்டிதர் பிராயசித்தம் பண்ணிங்கிறதுக்கு நேராக காசிக்கு போயிட்டாராம். இந்த ஹைதர் அலியோட மனைவி திப்பு சுல்தானோட அம்மா, இந்த பண்டிதர் எங்கே போனார், நீ என்ன பண்ண, அவர் அவ்வளவு பெரிய ஞான வைராக்கியம் கொண்டவர், அவரோட ஆசீர்வாதத்தினால்தான் நம்மளோட தேசம் வளர்ந்துருக்கு, அவர் வருத்தப்படுபடியா நீ என்ன பண்ணேன்னு கேட்டபோது, இந்த மாதிரி நம்ம மதத்தை வளர்க்க வேண்டாமா, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டேன் அப்படின்னோடனே அந்த அம்மா சொன்னாலாம், நீ பெரிய வீர தீரனாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு சத்புருஷர்கிட்ட நீ அபச்சாரம் பண்ணதுனால இனிமேலும் உன்னுடைய ராஜ்யம் நிலைச்சிருக்காது அப்படின்னு சொன்னாலாம். அந்த வார்த்தையை பலிச்சுடுத்து. அப்படி மகான்களுடைய ஆசீர்வாதம், அப்படி அந்த அஹோபில பண்டிதருடைய வைராக்கியம். அப்பேற்பட்டவர் அந்த காசியில் இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம மணிக்குட்டி சிஷ்யராகி வேதாந்த பாடம் கற்றுண்டாராம். அப்போ தான் இந்த பிரம்மசூத்ரார்த்த சிந்தாமணி, பாட்டு சிந்தாமணி, தத்துவ சிந்தாமணி, ஸ்ராத்த சிந்தாமணி இந்த புஸ்தகங்கள்லாம் அங்கே எழுதியிருக்கார். பெரிவா ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறா, இந்த மணிக்குட்டி எவ்வளோ குருபக்தி அப்படிங்கிறதுக்கு இந்த சிந்தாமணி புஸ்தகங்கள் 4 அவர் அதை வந்து காசியிலிருந்து பண்ணதுனால டுண்டி கணபதி விக்னேஸ்வரர், மணிகர்ணிகா, கங்கா, திருவிடமருதூர் மகாலிங்க சுவாமி இவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் சொன்னதோடு தன்னுடைய குருவான ஆரம்பத்தில் மீமாம்சு சொல்லி கொடுத்த ஈஸ்வர சாஸ்திரிகள், அப்புறம் நவ்ய நியாயம் சொல்லி கொடுத்த மன்னூர் ஸ்ரீனிவாசையர், அதோடு இங்கே காசியில் வேதாந்த பாடம் சொல்லி கொடுத்த அகோபில பண்டிதர், இவாளுக்கெல்லாம் குருவந்தனம் சொல்லியிருக்கார் அப்படின்னு பெரியவா அந்த புஸ்தங்கள்லாம் படிச்சிருப்பா. அதில் அந்த குருவந்தனத்தை நோட் பண்ணி பெரியவா சொல்கிறா. அப்படி அந்த காசியில் இருந்து இந்த புஸ்தங்கள்லாம் எழுதி அவற்றை வேதாந்தம் கற்றுண்டு அப்புறம் அங்கேருந்து தெற்கு திக்கு நோக்கி வந்துட்டுருக்கார். வழியில் மைசூரில் மூணாவது கிருஷ்ணராஜோடையார் அப்படிங்கிறவர் ராஜாவாக இருக்கார். அவர் இந்த பண்டிதரை கேள்விப்பட்டு இவர் தன்னுடைய சபையில் வித்வானாக இருக்கணும்னு சொல்லி அங்கே சில வருஷங்கள் வித்வானாக இருக்கார். இத்தனை ஆச்சாரமாக இத்தனை கவனமாக ஸ்வதர்மம் அனுஷ்டிச்சுருக்கார் இந்த மணிக்குட்டி சாஸ்திரிகள். இருந்தாலும் இந்த சுதர்மானுஷ்டானத்தில் ஏதாவது குறை இருந்தால் சோமயாகம் பண்ணுறது அப்படின்னு பிராமணர்களுக்கு ஒரு விதிச்சிருக்கு. அப்படி தான் ஒரு சோமயாகத்தை பண்ணி முடிக்கிறார். இதை பார்த்து அந்த உடையார் ராஜா, நீங்கள் ஒரு வாஜபேய யாகமும் பண்ணணும், வாஜபேய யாகம் பண்ணும்போது அவபிருத ஸ்நானம் பண்ணுறவங்களுக்கு ராஜா பட்டு கொடை பிடிச்சி பவனி வரணும்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும்னு அந்த ராஜா கேட்குறார். ஆனால் குட்டி சாஸ்திரிகள், இப்போ வெள்ளக்கார ஆட்சி, இந்த சோமயாகத்தையே நான் வயத்தில் நெருப்பை கட்டிட்டு பண்ணி முடித்தேன், அந்த இன்னொரு யாகம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுறேன், சமூகத்தில் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மரியாதையாக சொன்னாலும் அந்த யாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாராம். அப்படி ராஜா வச்ச வேலைக்கார மாதிரிலாம் நினைக்கிறதே கிடையாது. தன்னை வந்து சுதந்திர புருஷனாக தன்னுடைய முடிவுகளெல்லாம் தானே எடுத்திருக்கார் இந்த மணிக்குட்டி சாஸ்திரி. அவருக்கு ராஜா கிட்ட பயம் இல்லை, நமக்கு ராஜா வெண்கொற்ற கொடை பிடிப்பார் அப்படிங்கிற அந்த பௌஷலையும் ஆசை இல்லை. அப்படி வைராக்கியம், வைராக்கியமாக இருந்தால் தான் இவ்வளோ சுதந்திரமாக இருக்க முடியும். எது ரைட்டு எது தர்மம்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கார். அப்புறம் 19வது நூற்றாண்டோட மத்தியில் மணிக்குட்டியார் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து திருவசநல்லூர்லேயே வந்து தங்கியிருந்து அப்போது காஞ்சி ஆச்சாரியால் பண்ண தாடங்க பிரதிஷ்டையில் பங்கெடுத்திருக்காராம். அப்புறம் வயோதிகத்தில் திருவசநூரில் இருந்துட்டு ஆனந்த லோகம் அடைந்தார் அப்படின்னு பெரியவா சொல்லி முடிக்கிறார். இந்த தகப்பனாருடைய சிக்ஷையால் இகம் பரம் இரண்டும் சம்பாதித்து கொண்ட மணிப்புதல்வர் தவப்புதல்வர் மணிக்குட்டி சாஸ்திரி அப்படின்னு முடிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு கதை இது. எத்தனை வாட்டி ராமாயணம் மாதிரி எனக்கு தோணித்தது, திரும்பி திரும்பி படிக்கணும், திரும்பி திரும்பி கேட்கணும், சொல்லணும். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.